ஞாயிறு சிந்தனை.
எனதர்ம அன்புள்ளங்களே, மலை மீது இயேசு தந்த மறைவுரையின் மற்றொரு பகுதியை இரண்டாவது வாரமாக தொடர்ந்து நாம் சிந்திக்க வந்திருக்கின்றோம். சென்ற வாரம் இயேசு கூறிய உப்பும் விளக்கும் என்ற இரு உருவகங்களை சிந்தித்தோம். இந்த வாரம் நீரும் நெருப்பும் என்ற வேறு இரு உருவகங்களுடன் நமது சிந்தனைகளை ஆரம்பிப்போம். இன்றைய முதல் வாசகம் இந்த உருவகங்களை நமக்கு தருகின்றது. இந்த வாசகத்தின் முதல் பகுதியை இப்போது கேட்போம்.
சீராக்கின் ஞானம் பிரிவு 15. நீ விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடி, பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகின்றார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும்.
நீரா நெருப்பா, வாழ்வா சாவா என்ற கேள்விகளுக்கு அன்புள்ளங்களே அறிவுபூர்வமான விடைகளை எளிதில் சொல்லிவிடலாம். நெருப்புக்கு பதில் நீரை கை நீட்டி எடுப்பதே மேல் என்றும், சாவுக்கு பதில் வாழ்வை விரும்புவதே மேல் என்றும் நம்முடைய அறிவு எளிதில் சொல்லிவிடும். ஆனால் வாழ்வில் நம்மை அறிவு மட்டுமா வழிநடத்துகின்றது? உறவுகள், உணர்வுகள், ஊறிப்போன பழக்கங்கள் என்று வேறு பல கட்டாயங்களும் நம்மை தவறான வழியில் நடத்துகின்றனவே. சுடும் என்று தெரிந்தும், புண்படுவோம் என்று தெரிந்தும் நெருப்பை தேடிச் சென்று தொட்ட நேரங்களை நாம் நினைத்து பார்க்கலாம். அன்புள்ளங்களே, நாம் கண்முன் நடனமாடும் நெருப்பு பார்க்க அழகாக இருக்கும். அந்த அழகை தேடி குழந்தை ஒன்று தவழ்ந்து செல்லும் போது அதை தடுக்கின்றோம். குழந்தை எவ்வளவுதான் அடம் பிடித்து அழுதாலும் நெருப்பின் அருகே குழந்தை செல்வதை நாம் அனுமதிப்பது இல்லை. ஆனால் எத்தனை முறை நாம் நெருப்புடன் விளையாடி புண்பட்டிருக்கின்றோம்! நம் வாழ்வின் எத்தனை பகுதிகள் நெருப்பில் சாம்பலாகியுள்ளன! அன்பு இதயங்களே, இறைவனின் படைப்பில் நீர் நெருப்பு இரண்டும் நல்லவையே. ஆனால் அவற்றை நாம் பயன்படுத்துவதை பொறுத்து நன்மை விளையலாம், தீமையும் விளையலாம். நீரையும் நெருப்பையும் அளவுடன் பயன்படுத்தும் வழிகளை அனைவரும் கற்றுக்கொண்டால் அவை அனைவருக்கும் பயன்படும் கருவிகளாக மாறும். அளவுகளை, கட்டுப்பாடுகளை நாம் மீறும் போது அவை அழிவு கருவிகளாக மாறும். அன்பு இதயங்களே, அளவற்ற, தேவையற்ற வகையில் நீரை வீணாக்கும் அனைத்து மக்களையும், குறிப்பாக முதல் உலக நாடுகளின் மக்களை இந்நேரத்தில் எண்ணி பார்ப்போம். மூன்றாம் உலகப் போர் என்று ஒன்று நிகழ்ந்தால் அது தண்ணீருக்காகத்தான் நிகழும் என்று சொல்லும் அளவுக்கு நீரின் பற்றாக்குறை பெருகி வரும் இன்றைய சூழலில் முதல் உலக நாட்டு மக்களும் இரண்டாம் மூன்றாம் உலகில் வாழும் செல்வந்தர்களும் விழிப்படைந்து மிகுந்த கவனத்துடன் நீரை பயன்படுத்தும் பாடங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமென்று இறைவனிடம் மன்றாடுவோம். அதேபோல் பல வழிகளில் நெருப்போடு விளையாடுவோரை, குறிப்பாக இளையோரை இந்த நேரத்தில் நினைத்து அவர்கள் தங்கள் விபரீத போக்குகளை விட்டு நல்வழி வந்து சேர வேண்டுமென்று இறைவனிடம் மன்றாடுவோம்.
வரம் ஒன்று கேட்கிறேன் இயேசுவே, நான் உன்னை விரும்ப வரம் கேட்கிறேன். நிம்மதியின் சொந்தமே, நீங்காத பந்தமே, இன்றும் இன்றும் உன்னை விரும்ப வரம் கேட்கிறேன். வரம் ஒன்று கேட்கிறேன் இயேசுவே, நான் உன்னை விரும்ப வரம் கேட்கிறேன்.
அன்பு நெஞ்சங்களே, சீராக்கின் ஞானம் தரும் மற்றொரு கேள்வி, வாழ்வா சாவா, எதை விரும்புவது? அறிவுபூர்வமாக சிந்தித்தால் இதுவும் மிக எளிதான கேள்விதான். சாவை எப்படி விரும்ப முடியும்? வாழ்வைத்தானே விரும்ப முடியும், விரும்ப வேண்டும் என்று எளிதில் பதில் சொல்லிவிடலாம். சீராக் கூறும் வாழ்வு சாவு இவை குறித்து வால்டர் புர்க்ஹார்ட் என்ற இயேசு சபை அருள் பணியாளர் கூறும் விளக்கம் இந்த கேள்வியை மற்றொரு கோணத்தில் இன்னும் சிறிது ஆழமாக சிந்திக்க உதவும். சீராக் கூறும் வாழ்வு மூச்சு விடுதல், இதயம் துடித்தல் போன்ற உடல் செயல்களை மட்டும் கருத்தில் கொண்டு சொல்லப்பட்ட வாழ்வு அல்ல. அன்பர்களே, இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரை, சீராக்கை பொறுத்தவரை, இறைவன் மீது பற்றுக்கொண்டு அவர் வழி நடப்பதே வாழ்வு. அதேபோல் சீராக் கூறும் சாவு நமது மூச்சு நின்று போகும்போது நிகழும் சாவு அல்ல. மூச்சு இருக்கும்போதே மனிதர்கள் சாக முடியும். இறைவாக்கினர்களை பொறுத்தவரை, இறைவனின் வழியில் நடக்காத மனிதர்கள் மூச்சு விடும் நடைப்பிணங்களே. எனவே மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன என்று சீராக் கூறும்போது, இறைவனின் வழி நாம் வாழ்கின்றோமா என்ற கேள்வியை அவர் நம்முன் வைக்கிறார் என்று அருள்பணியாளர் வால்டர் புர்கார்ட் விளக்குகின்றார். அன்பு இதயங்களே, இறைவனின் வழி வாழ்வதை இஸ்ரேல் மக்களில் பலர் மோசே தந்த இறை சட்டங்களின்படி வாழ்ந்தால் போதும் என்ற அளவில் நினைத்து பார்த்தனர். அதிலும் மோசேயின் சட்டங்களை தங்கள் வசதிக்கு ஏற்ப வளைத்து அந்த வழியில் மக்களையும் தவறாக வழிநடத்தி வந்தனர் மதத் தலைவர்கள். எனவே குருட்டுத்தனமாக சட்டங்களை பின்பற்றும் மதத் தலைவர்கள் காட்டும் வாழ்வு வெறும் மூச்சுவிடும் நடைப்பிணங்களின் வாழ்வு என்பதை இயேசு மறைமுகமாக இன்றைய நற்செய்தியில் குறிப்பிடுகின்றார். மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன் என்ற எச்சரிக்கையை மக்கள் முன் வைக்கின்றார் இயேசு. அது மட்டுமல்ல அன்பர்களே, முன்னோர் கூறிய சட்டங்களை கேட்டிருக்கின்றீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று இன்றைய நற்செய்தியில் பல முறை கூறி சட்டத்தையும் தாண்டி ஒரு மேலான வாழ்வுக்கு இயேசு அழைப்பு விடுக்கின்றார். சட்டங்களை வெறும் சடங்காக சம்பிரதாயமாக ஏனோதானோ என்று பின்பற்றாமல் அந்த சட்டங்களின் பின்புலத்தில் வாழும் அதன் ஆத்மாவை அர்த்தத்தை கண்டுபிடித்து அதை பின்பற்ற வேண்டும் என்று இயேசு நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்.
அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகும். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழும் நிறைவாழ்வை நாம் காணும்.
எனது அருமை அன்புள்ளங்களே, மோசே கூறிய சட்டங்களை இன்னும் ஒருபடி மேலே எடுத்துச் சென்று இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் என்று நாம் கூறியதை ஓர் எடுத்துக்காட்டின் மூலம் புரிந்து கொள்ள முயல்வோம். காணிக்கை பற்றி மோசே தந்த சட்டங்களை இயேசு எவ்விதம் எண்ணி பார்க்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கின்றது. கோவிலுக்கு காணிக்கையாக கொண்டு வரப்படும் ஆட்டுக்குட்டிகள், புறாக்கள், காய்கறிகள், பழ வகைகள் எவ்விதம் இருக்க வேண்டும் என்பவை மோசே தந்த காணிக்கை சட்டங்களாய் இருந்தன. இயேசுவோ ஒருபடி மேலே செல்கின்றார். வெளிப்புறத்தில் உங்கள் கைகளில் ஏந்தி வரும் காணிக்கைகள் ஒருபுறம் இருக்கட்டும், காணிக்கை செலுத்த வரும் உங்கள் உள்புறம் எவ்விதம் உள்ளது என்ற கேள்வியை இயேசு எழுப்புகின்றார் இன்றைய நற்செய்தியில்.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 5. நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள்.
அன்பு நெஞ்சங்களே, நம் மனதில் அழகானதொரு காட்சியை தீட்டுகின்றார் இயேசு. காணிக்கை செலுத்தும் நேரத்தில் ஒருவருக்கு மனதில் நெருடல் எழுகின்றது. தன் உறவுகள் சரியில்லை என்ற நெருடல் அது. சரியில்லாத உறவுகளுக்கு யார் காரணம்? நாம் காரணமா, பிறர் காரணமா? இயேசு கூறும் வார்த்தைகளை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். காணிக்கை செலுத்த வரும்போது நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகள் மீது மனத்தாங்கல் கொண்டிருந்தால் என்று இயேசு சொல்லவில்லை. மாறாக அவர் தரும் சவால் இன்னும் உயர்ந்ததாக உள்ளது. பீடத்திற்கு முன் நீங்கள் நிற்கும் போது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால் என்று இயேசு கூறியுள்ளார். அன்புள்ளங்களே, இயேசு தெளிவுபடுத்த விரும்புவது இதுதான். நம் சகோதரர் சகோதரிகள் நம்மீது மனத்தாங்கல் கொண்டிருப்பதை உணர்ந்த அந்த நேரத்திலேயே நமது காணிக்கை சடங்குகளை நிறுத்திவிட்டு முதலில் அவர்களோடு நல்லுறவை உருவாக்க நாம் செல்ல வேண்டும். காணிக்கைகள் காத்திருக்கலாம் என்று இயேசு சொல்கின்றார். சரி, பிறர் நம்மீது மனத்தாங்கல் கொண்டிருப்பதற்கு பதிலாக நாம் அவர்கள் மீது மனத்தாங்கல் கொண்டிருப்பதாக உணர்ந்தால் என்ன செய்வது? இந்த கேள்விக்கு இயேசுவின் பதில் ஒருவேளை இவ்விதம் அமைந்திருக்கும். நீ உன் சகோதரர் சகோதரிகள் மீது மனத்தாங்கல் கொண்டிருந்தால் காணிக்கை செலுத்துவதை பற்றியே சிந்திக்க வேண்டாம். முதலில் உன் உறவை சீராக்குவது பற்றி சிந்தித்து செயல்படும், பின்னர் உனது காணிக்கையை பற்றி சிந்திக்கலாம் என்று இயேசு திட்டவட்டமாக சொல்லியிருப்பார். எனதருமை அன்புள்ளங்களே, காணிக்கை சட்டங்களைப் போலவே இன்றைய நற்செய்தி முழுவதிலும் இயேசு சுட்டிக்காட்டும் மோசேயின் பல சட்டங்களும் வெளிப்புறத்தை சார்ந்தவை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு விடுக்கும் சவால்கள் நமது உள்புறத்தை சார்ந்தவை. வெளிப்படையான மாற்றத்திற்கு அல்ல, உண்மையான மனமாற்றத்திற்கு இயேசு நம்மை அழைக்கின்றார். தொடர்ந்து இரு வாரங்களாக இயேசு தன் மலைப்பொழிவின் மூலம் சவால்களை நம்முன் வைத்துள்ளார். இப்படியும் வாழ முடியுமா என்ற கேள்வியை பிரமிப்பை எழுப்பும் சவால்கள் இவை. இப்படி வாழ்ந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்ற ஏக்கத்தை கனவை தூண்டும் சவால்கள் இவை. இந்த சவால்களை சந்திக்கும் நோக்கத்தோடு நமது மனதில் எழும் கேள்விகள், பிரமிப்புகள், ஏக்கங்கள், கனவுகள் அனைத்துமே நம்மை புனிதத்தின் சிகரம் நோக்கி அழைத்துச் செல்லும் படிக்கற்கள். ஆகவே அன்புள்ளங்களே, அந்த சிகரத்தை அடைவோம் என்ற நம்பிக்கையோடு முதல் படியில் நாம் இன்று காலடி எடுத்து வைப்போம்.
உயிர் கொடுக்கும் வார்த்தை விரும்புகிறேன், வாழச் சொல்லி வாழ்ந்து காட்டினாய் உன் தாழ்ச்சி விரும்புகிறேன். எனக்கேற்றி உயிர் கொடுக்கும் உன் வார்த்தை விரும்புகிறேன், வாழச் சொல்லி வாழ்ந்து காட்டினாய் உன் தாழ்ச்சி விரும்புகிறேன். பலர் வீழ்ச்சி கெழுச்சியானாய் உன் வீரம் விரும்புகிறேன். சிறுவை வரை சிதைத்து கொண்டாய் உன் கொள்கை தாங்கி நின்றாய் விரும்புகிறேன் விரும்புகிறேன். வரம் ஒன்று கேட்கிறேன் இயேசுவே, நான் உன்னை விரும்ப வரம் கேட்கிறேன், நான் உன்னை விரும்ப வரம் கேட்கிறேன்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.